الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا
صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிவாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபாவு தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டில் வந்து கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏற்றிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை அல்லாஹ் விரைக்கின்ற விடயங்களை பகிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனை உங்களை நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லாஹ ஹைதுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களை படைத்த அல்லாஹ் மனிதனிடத்திலே இரண்டு விதமான தன்மைகளை இயல்பாக வைத்து படைத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் அவருக்கு பொருத்தமான சாதகமான நல்ல விடயங்கள் ஏற்படும் பொழுது அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது, சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது, அதை ஒரு கொண்டாட்டமாக கொள்வது. இன்னமொன்று அவருக்கு பொருத்தம் இல்லாத சாதகமான சிரமமான நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அதை கவலையாக துக்கமாக அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு தன்மையையும் இரண்டையும் கலந்ததாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதரும் கண்ணியமானவர்களே நிரந்தரமான சந்தோஷத்திலும் வாழ்ந்தது கிடையாது, நிரந்தரமான கவலையிலும் வாழ்ந்தது கிடையாது. எந்த ஒரு மனிதரும் அவருடைய வாழ்க்கை கூறாக அழுது கொண்டே வாழ்ந்ததும் கிடையாது, அவர வாழ்க்கை கூறாக சிரித்துக் கொண்டு வாழ்ந்ததும் கிடையாது. இரண்டும் மாறி மாறி வரும். அன்னஹு சிரிக்க வைப்பவனும் அல்லாஹ், அழ வைப்பவனும் அல்லாஹ் என்றால் அர்த்தம் என்ன? சிரிக்கும் காரணங்களை ஏற்படுத்துபவனும் அல்லாஹ், அழுவதற்கான காரணங்களை ஏற்படுத்துபவனும் அல்லாஹ். சிரிக்க வைப்பதற்கு சில விடயங்களை ஏற்படுத்துபவனும் அல்லாஹ், அழுவதற்கு சில விடயங்களை ஏற்படுத்துபவனும் அல்லாஹ். இதுதான் இந்த ஆயத்துடைய உள்ளடங்க நோக்கமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பிலே ஒவ்வொரு மனிதனுடைய தனி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள், கவலைகள், துக்கங்கள் ஒரு புறம் இருக்க, சமூக ரீதியாக சில நிகழ்வுகளை, சில தினங்களை சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாட்களாக ஆக்கியிருக்கிறார். அதே போன்று துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய நாட்களாகவும் சிலர் சிலருக்கு எந்தெந்த அளவென்று அல்லாஹ் நபி அவர்கள் மூலம் குறிப்பிட்டிருக்கிறார். உதாரணமாக ஒரு மவுத் நடக்கிறது, ஒருவர் மரணிக்கிறார். மரணித்தவருடைய மனைவியை தவிர, மரணித்தவருடைய மனைவியை தவிர மற்றவர்கள் அனைவரும் மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்பது நமது இஸ்லாத்துடைய பிரதானமான ஒரு சட்டம். கவலை உள்ளத்தில் இருக்கும், அனுஷ்டிப்பு நடக்க முடியாது, கடை அடைப்பு நடக்க முடியாது, சாப்பிடாமல் இருக்க முடியாது, என்ன உடலை சுத்தம் செய்யாமல் இருக்க முடியாது, யாருடனும் பேசாமல் இருக்க முடியாது. நான்காவது நாள் வளமைக்கு திரும்ப வேண்டும். ஆனால் ஒரு மனைவிக்கு மாத்திரம் 4 மாதங்களும் 10 நாட்களும் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு இஸ்லாம் அவருக்கு மாத்திரம் அனுமதித்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதே போன்று பொதுவான அமைப்பிலே ஒருவருடைய திருமணம், ஒருவருக்கு பிள்ளை கிடைப்பது, ஒருவருக்கு ஏதாவது வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவது, ஒருவருடைய வாழ்க்கையிலே ஏதாவது சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தலாம் அல்லாஹ்வை மறக்காமல். நாம் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், சந்தோஷத்துக்கும் கவலைக்கும் பின்னால் நபியவர்கள் எப்படி வார்த்தைகளை பிரயோகித்தார்கள். இரண்டுக்கும் நபியவர்கள் பாவித்த துஆவுடைய ஆரம்பம் ஒரே வார்த்தைதான். சந்தோஷங்கள் வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமத்திஹி தத்மு ஸாலிஹாத், இது எல்லோரும் பாடமாக்க வேண்டிய ஒரு துஆ, எல்லோருக்கும் இது பாடமாக இருக்க வேண்டிய ஒரு துஆ. ஒரு வரிதான் பாடமாக்குவதுக்கு 5 நிமிடம் போது, சிலருக்கு ஒரு கேட்டவுடன் பாடமாகிவிடும். அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமத்திஹி தத்மு ஸாலிஹாத், நல்ல விடயங்கள் சந்தோஷமான விடயங்கள் யாருடைய அருளால் சக்சஸ் ஆகுமோ, யாருடைய கிருபையால் கம்ப்ளீட் ஆகுமோ, அப்படியான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இது நபியவர்களுடைய சந்தோஷத்தின் நேரத்தில் செய்யக்கூடிய துஆவும் அல்லாஹ்வை போல என்றதற்கு. சரி, கவலைகள் வரும் பொழுது, சிரமங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, முசீபத்து ஏற்பட்டால் இந்நாளில்லாய் இளையராஜன் அது வேறு விடயம், முசீபத்து ஏற்பட்டால் மரணத்துக்கு மாத்திரம் அல்ல, நாம் மௌத்துக்கு மாத்திரம் மோதுகிறோம். என்ன முசீபத், என்ன சோதனை ஏற்பட்டாலும், என்ன வருத்தம் ஏற்பட்டாலும் நாம் இந்நாளில்லாய் வைநாளி ராஜ்யம் சொல்வது நமது அடையாளம். ஆனால் சொந்த நபர், முசீபத்துக்குரிய நபர் கூட ஓத வேண்டிய ஒரு துவாவை நபியவர்கள் ஓதினார்கள், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், அங்கும் அல்ஹம்துலில்லாஹ், துக்கத்துக்கு பின்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் தான், சந்தோஷத்துக்கு பின்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் தான். ஏன், சந்தோஷத்துக்கு என்ன நன்மையோ துக்கத்துக்கும் அதே நன்மை, அதைவிட நன்மை கூடுதலாக கிடைக்கும். ஒரு முள்ளு குத்துகிறது, ஒரு முள்ளு குத்துகிறது, ஒரு வீதிர் கட்டு நமக்கு காலை குத்துகிறது, அந்த நேரத்தில் நாம் இன்னாடி சொல்லுவோம், மருந்தெடுப்போம், அதை கலட்டுவோம், வேண்டிய வைத்தியம் செய்வோம். கண்ணியமானவர்களே, அந்த முள்ளு குத்தினாலும் நமது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற ஒரு நன்மாராயம் இருக்கிறது. எனவே அல்ஹம்துலில்லாஹ், முள்ளு குத்தும் பொழுது இன்னாடில்லா, குத்தி முடித்து வைத்தியம் செய்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் நம்முடைய தீன். சந்தோஷத்திலும் அல்ஹம்துலில்லாஹ், துக்கத்திலும் அல்ஹம்துலில்லாஹ், இரண்டும் அல்லாஹ்வுக்கே புகழ் அடைக்கும். ஏன், நன்மை இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, சுவர்க்கத்தில் கூலி இருக்கிறது. பிள்ளை மௌத்தா இன்னாலில்லாஹ், பிள்ளையை அடக்கி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால் என்று தாய் மோத வேண்டும், தந்தை மோத வேண்டும். ஏதோ ஒரு நலவு இருக்கும், இந்த பிள்ளை பெருசாகி ஏதாவது தவறு செய்து எனக்கு கறி பூசுவதை விட சிறிய வயதில் எடுத்து விட்டால் அதற்கு பகரமாக சுவர்க்கத்தை எனக்கு வாக்களித்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், தீனில் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அது என்னுடைய சுருக்கமான ஒரு முன்னுரை. சந்தோஷம் துக்கம் இரண்டும் கலந்ததுதான் தீன். சிலர் நினைக்கிறார்கள் தீன் என்றால், தீனுடைய அடையாளம் என்றால் யாரும் என்னை தவறாடிக்க கூடாது, நிதர்சனத்தை வழங்கப்படுத்த வேண்டும். தீன் என்றால் சிரிப்பது கிடையாது என்று நினைக்கிறார்கள், தீனில் ஜோக் கிடையாது என்று நினைக்கிறார்கள், தீனிலே என்ஜாய்மெண்ட் கிடையாது என்று நினைக்கிறார்கள், தீனிலே துனியாவுடைய பேச்சே பேசக்கூடாது என்று எப்பொழுதுமே முகத்தை சுருக்கி வைத்துக் கொண்டு சிரிப்பின் வாடையும் இல்லாமல் சொந்த மனைவியை பார்த்து சிரித்து 3 மாதம், பெற்றோர்களை பார்த்து சிரித்து 6 மாதம், பிள்ளைகளை பார்த்து சிரித்து 2 மாதம் என்று அவர்கள் எப்பொழுதும் விக்கிரிலும் துவாவிலும் சஸ்தி மணியோடும் சிரிக்காமல் கடுகடுத்த முகத்தோடு விக்கிரில் இருப்பதுதான் தீன் என்று நினைக்கிறார்கள். இல்லை என்பதுதான் பதில். தீன் சாராளமான விசாலமானது. சகாபாக்கள் அப்படி முன் வந்தார்கள், சில ஆகுமான விடயங்களை தடுக்க பார்த்தார்கள். உதாரணம் ஒன்று சொல்கிறேன், நான் இன்னும் என்னுடைய பிரதான தலைப்புக்குள் நுழையவில்லை. முன்னுதாரணங்களை சொல்கிறேன், உங்களுடைய மைண்டை சரியாக சமைத்து விட்டு என்னுடைய தலைப்பை தொடர்பு, இதோடு இணைந்த தலைப்பு தான். ஆனால் அதுக்கு முன்னால் சில முன்னுரைகளை நான் முன்வைக்கிறேன். பெருநாள் தினம், ஒரு பெருநாள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அப்படி என்றால் யாருடைய வீடு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு, நபியுடைய வீடு. பெருநாள் தினம், நபியர்கள் படுக்கையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருநாள் தினம் எல்லா அமல்களையும் வாழ்க்கையை முடித்து விட்டு, முசாபஹா தியான தர்மங்களை முடித்து விட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றியால் அந்த போர்வையால் போர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே இரண்டு பெண் குழந்தைகள், இரண்டு சிறுமிகள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் சின்ன வயதுடையவர்கள். அவருடைய நண்பிகள் வீட்டுக்கு வந்து இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் நடந்த யுத்த நிகழ்வுகளை, சஹாபாக்களுடைய தியாகங்களை பாடலாக பாடுகிறார்கள். டான்ஸ் ஆடவில்லை, மியூசிக் இல்லை, அரைகுறையாக உடுத்திருக்கவில்லை, அந்த அவயங்கள் தெரியவில்லை. பெருநாளுடைய ஒழுக்கமான உடுப்போடு அவர்கள் கண்ணியமானவர்களை பெரியவர்கள் சிறுமிகள் பாட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அரபியிலே இஸ்லாத்துடைய கொலை தியாகங்களை, போர்களை, வெற்றிகளை புகழ்ந்து படிக்கிறார்கள். அவருடைய வீடு நபியருடைய வீடு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்காங்க. நபியர்கள் கசீதாக்கள் இசை இல்லையா, தாராளம். டான்ஸ் இல்லையா, தாராளம். அல்லாவுக்கு மாற்றமான வார்த்தைகள் அந்த பாட்டில் இல்லையா, தாராளம். ஈமானை கூட்டுகின்ற கவிதைகளா, தாராளம். இஸ்லாத்தை புகழ்கின்ற பாடல்களா, தாராளம். மியூசிக், ஆடல், பாடல், ஆண் பெண் கலவன், ஆணும் பெண்ணும் இணைந்து அதற்கொரு வகையான கை தட்டுகளும் டான்ஸுகளும் இருந்தால் கூடாது, ஒன்றுமே இல்லையா, தாராளம். கண்ணியமானவர்களே, ஒரு பக்கம் சிறந்த மாவரி போன்று, மாவரின் மாவரி போன்ற ஒரு துப்பன் சொல்வார்கள் அருகிலே மேளம் தட்டுவது, ஒரு பக்கம் சிறந்ததாக இருக்க வேண்டும், இரண்டு பக்கமும் அடைபட்டதும் கூடாது. ஒரு பக்கம் சிறந்து அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள், கல் மின்ஹால், மாவரி போன்ற விளக்கை எடுத்துக்கொண்டு நான் விளங்குவதற்கு சொல்கிறேன். நாம் கன்றைக்குறம் அதிகமானவர்கள் சில பஸ்களில் ஏறி அவர்கள் சிக்கை கேட்பதற்கு ஒரு பாடலை பாடுவார்கள், கன்றைக்குறம் அது போன்ற ஒன்று. அதிலே சலங்கை சத்தம் இருக்கிறது, கம்பி சத்தம் இருக்கிறது, இல்லாமல் வெறும் தட்டு மாத்திரம் இருந்தால் அனுமதி என்று இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. பாட்டுப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது வருகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. யார்? ஆயிஷா ரலியல்லாஹுடைய தந்தை, நபியருடைய மாமனார். வந்தவுடன் முதலாவது ஒரு அதக்கலத்தினார்கள். அந்த சின்ன பிள்ளைகள் இருவரை பார்த்து, ஏய் நிறுத்துங்கள், நபியுடைய வீட்டில் பாட்டா, நபியுடைய வீட்டில் பாடலா, நிறுத்துங்கள் என்று கடினமாக சொன்னார்கள். நபியவர்கள் போத்தியிருந்த பெட்சீட்டை அகற்றிவிட்டு அபூபக்கர் என்ன சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, தஹுமா, அந்த இரண்டு சிறுமிகளையும் பாடவிடுங்கள், பாடவிடுங்கள். காதல் பாட்டு பாடவில்லை, கொள்கைக்கு மாற்றமான பாட்டு பாடவில்லை, பெண்களை வர்ணித்து பாடவில்லை, இச்சை தூண்டுகின்ற பாடல் அல்ல. இஸ்லாத்துடைய பழைய தியாகிகளுடைய தியாகங்கள், போருடைய வெற்றிகள், இஸ்லாத்துடைய இஸ்லாம் எப்படி பரவியது என்ற வரலாற்றை படிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு நபி அவர்கள் சொன்னவுடன் நிறுத்திவிட்டார்கள். சொன்னார்கள், நபி அவர்கள், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு பெருநாள் இருக்கிறது. அந்த பெருநாளின் பெருநாளிலே அந்தந்த மதத்தவர்கள் அந்தந்த மதத்துக்கு ஏற்றவாறு களியாட்டங்களை செய்வார்கள், அந்தந்த மதத்துக்கு ஏற்றவாறு அவர்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்துவார்கள். நம்முடைய இன்றைய தினம் பெருநாளுடைய தினம். இன்று நாம் இப்படி உண்மையான பாடல்களை படித்து இஸ்லாத்துக்கு பெருமை சேர்க்கின்ற பாடல்களை படிக்க, அதை கேட்க, அதை ரசிக்க சிறுமிகள், குமர பெண்கள் அல்ல, வயது வந்த பெண்களுடைய ஓசையை நபியர்கள் ரசிக்கவில்லை. மடத்தனமாக விளங்கி என்னுடைய பேரை நிற்கக்கூடாது. சிறுமிகள் நண்பர்களை சொன்னார், பெண்கள் படிக்கின்ற பாட்டை கேட்கலாம் என்று மடையர்கள் போன்று யாரும் விளங்க வேண்டாம், மன்னிக்க வேண்டும். சிலர்கள் அப்படி இருக்கிறார்கள், முன்பின் சுண்டை கட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி இந்த ஆளும் இப்படி சொல்லிவிட்டார் என்று வடவேலை செய்கின்ற மீடியாக்காரர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். சிறுமிகள் உடனே விட்டுவிட்டார்கள். பாட்டு தொடர்ந்தது. நபியர்கள் கேட்டார்கள், பழைய நிகழ்வுகளை நினைவுபடுத்தினார்கள், சிரித்தார்கள். எப்படி வெற்றி, எப்படி தோல்வி, காத்திர்களுக்கு இதற்குடைய கண்ணியமானவர்களே, இப்பொழுது நமக்கு கொண்டாடுவதற்கு அல்லாஹ் தந்த இரண்டே இரண்டு தினங்கள் தான் சமூக ரீதியான தினங்கள், பப்ளிக்கான தினங்கள். பேசலான தினங்கள் இருக்கும், திருமணம் இருக்கும், புதிய மாப்பிள்ளை, அவருக்கு ஏதாவது பிள்ளை கிடைத்தால் அதுக்கு ஒரு அக்கீக்கா சாப்பாடு போடுவார், அதொரு சந்தோஷம். பேச்சையே சொல்லவில்லை, அக்கீக்காவை சொல்கிறேன். இப்படியான நிகழ்வுகள் இருக்கு. கண்ணியமானவர்களே, இரண்டுதான் பிரதானமான ஒபீசியலான, சரியாத்திலே ஒபீசியலான உத்தியோகபூர்வ நிகழ்வுகள் இரண்டு பிறந்தார்கள். வேறு எந்த தினமும் இஸ்லாமியர்கள் கொண்டாடுவது இஸ்லாத்தில் வரவேற்கத்தக்கது அல்ல, கொண்டாட்டம் அல்ல. கொண்டாட்டம் புத்தாடை வசதி இருந்தால் புத்தாடை அணியவா, முசாபரா, மாணக்கா, வரலாறு என்ன, அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்வது என்ன, போகும்பொழுது ஒரு பாதை, வரும்பொழுது மறுபாதை என்று பெருநாள் தினத்தில் இருக்கிறது. அதிகாரிகள் மதீனாவுக்கு வந்த பிறகு வந்தவுடன் பார்க்கிறார்கள், எத்தனையோ தினங்களை கொண்டாடுகிறார்கள் யூதர்கள், குறிப்பாக யூதர்கள். யார் இந்த யூதர்கள்? இன்று பலஸ்தீனிலே பால் குடிக்கின்ற குழந்தைகளை கொள்ளுகின்றவர்கள், இன்று பலஸ்தீனிலே நமது குமரப்பெண்களை கற்பழிக்கின்றவர்கள், இன்று அரபு நாட்டிலே இருக்கின்ற வளங்களை சூறையாடுகின்றவர்கள், இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை கெடுக்கின்றவர்கள், இன்று முஸ்லிம்களுடைய மசூதிகளுக்கு எதிராக, முஸ்லிம்களுடைய ஹிஜாபுக்கு எதிராக, முஸ்லிம்களுடைய அனுஷ்டானங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றவர்கள், உலகத்தை ஆட்டி படைக்கின்ற யூதர்கள் தான் கொண்டாடுகிறார்கள். மகாபாக்களும் கொஞ்சம் ஆசைப்பட்டார்கள், நாங்களும் சேர்ந்து கொண்டாடினால் எப்படி இருக்கும்? நபி அவர்கள் கோபித்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், சஜாபுதலக்கும் அல்லாஹூ இவர்களுடைய இரண்டு பெருநாட்களை விட்டு உங்களுக்கு அல்லாஹ் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா என்ற இரண்டு பெருநாட்களை தந்திருக்கிறார். இது இரண்டும் தான் நமக்கு பெருநாள், அவர்களுடைய எந்த பெருநாளையும் நாம் கொண்டாட முடியாது என்று சொல்லிட்டார்கள். இது களியாட்டம், இது வைபவம், இது ஒரு நிகழ்வு. கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு ஒரு மார்க்க ரீதியான ஒரு விடயத்தை ஒரு தடவை கொண்டு வருகிறார்கள். ஒரு மார்க்க ரீதியான என்ன தெரியுமா? சௌராத்தில் சில பிறவிகள் கிடைக்கின்றது. சௌராத் வேதம், யூதர்களுடைய வேதம், மூசாலைக்கு இறங்கிய வேதம், அதிலே சில சால்கள், சில கொப்பிகள் உமர் ரலியல்லாஹு கிடைத்து ஓடி வருகிறார்கள். யார் சொல்லுங்களா, எனக்கு சௌராத்தில் இருந்து சில கொப்பிகள் கிடைத்திருக்கின்றன என்று நபியவர்கள் அதையும் ஏற்றுக்கொள்வார்களாக இருக்கும், அதுவும் நல்ல விடையா என்று சொல்வார்களாக இருக்கும். எம்மதமும் சம்மதமே என்று சில என்று வாழ்கிறார்களே, ஏதோ ஒரு எதிர்பார்த்தில் வாழ்கிறார். கண்ணியமானவர்களே, எம்மதம் சம்மதம் என்றால் அவன் மதம் மாறுகிறார். எம்மதம் சம்மதம் என்று எல்லோருடனும் அவர்களுடைய மதத்துக்கு ஏற்றவாறு நடிப்பவன் மதம் மாறிவிட்டான். அவன் உண்மையான விசுவாசத்தோடு செயல்பட்டான், மதம் மாறிவிட்டான். அந்த நோக்கம் அல்ல. நபியவர்கள் இதை சரிகாண்பார்களாக இருக்கும். மாற்றப்படாத தௌராத் அல்லாஹ்வுடைய வேதம் தான். மாற்றப்படாத பைபிள் இந்த உலகத்தில் நடமாறுகின்றது, எல்லாம் மாற்றப்பட்டது, மனிதர்கள் எழுதியது. அதற்குள் எத்தனையோ முரண்பாடுகள், முதலாம் ஏற்பாடு, இரண்டாம் ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று ஒருவருக்கொருவர் முரணானது. ஆய்வு செய்து பாருங்கள், இவர் சொல்லுகின்ற ஒரு சம்பவம் மறு பைபிளிலே மிக மாற்றமாக வரும், டேட் மாறி வரும், சில சம்பவங்கள் வரும். அந்த பைபிளில் இருக்கின்ற டேட்டையும் இந்த பைபிளில் இருக்கின்ற டேட்டையும் பார்த்தால் அந்த நிகழ்வில் இருக்கின்றவர் இந்த டேட்டில் உயிரோட இல்லை, அப்படி மாற்றம். வடக்கரசில் பேசவில்லை, ஆய்வு செய்து விட்டு தான் பேசுவோம். எனவே இப்பொழுது இருக்கின்றதல்ல, உண்மையான தௌராத்தில் ஏடு கிடைத்திருக்கிறது என்று கொண்டு வந்து கொடுத்தவுடன் மறுபேச்சு கிடையாது. ரபியவர்களுடைய முகம் சுழித்தது, முகம் மாறியது, முகம் சிகப்பாகியது. எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் உமர் தான் தகுதி என்று உமர் அலியலானை புகழ்ந்து பேசிய நபி அதே உமர் அலியலானை பார்த்து கோபப்பட்டார்கள். கேட்டார்கள், உங்களுக்கு குரான் போதாதா? உங்களுக்கு நபியாக நான் போதாதா? குரானை விட்டு விட்டு வேறெந்த வேதத்தையும், அல்லாஹ்வுடைய வேதம் தான் அதுவும் என்றாலும் இதை விட இதுதான் கடைசியானது, இதுதான் இறுதியானது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்தில் வந்தாலும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தில் அங்கே பேசினார்கள். என்ன சொல்கிறோம்? யூதர்களுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்லி காட்டினார்கள்? அவர் வந்தாலும் என்னைத்தான் பின்பற்றுவார். பின்னால் ஒரு காலத்தில் வருவார், பின்னால் ஒரு காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், இறங்குவார்கள். அவர்கள் இங்கே இருக்கின்றபடி அமல் செய்ய மாட்டார்கள், குரானில் இருக்கின்ற கட்டளைகளை தலைவையாற்றுவார்கள். இங்கே காலம் முடிந்துவிட்டது. எனவே யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய வேதத்தில் இருந்து கூட ஒரு ஏடும் ஒரு தாளும் ஒரு பேஜும் நமக்கு தேவையில்லை. இதுதான் நபி அவர்களுடைய இஸ்லாத்தில் இருக்கின்ற உறுதிப்பாடு. இப்பொழுது தலைப்புக்கு வந்தது. கண்ணியமானவர்களே, இரண்டு தினங்களில் ஒரு தினம் வருகிறது, நாளை மறுதினம். மிக நிதானமாக கேளுங்கள், உண்மையான முஸ்லீமாக இருந்தால், நீங்கள் உண்மையான முஸ்லீம் தாய் தந்தைக்கு பிறந்திருந்தால், உங்களுடைய பெயர் ஒரு முஸ்லீம் பெயர், நீங்கள் முஸ்லீம் என்ற பெயரை தான் இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கிறீர்கள் என்றிருந்தால், சொல்லப்படுகின்ற விடயத்தை செயல்படுத்துவது என்ற ஒரு பாணியிலே ஒரு பக்குவத்தோடு கேளுங்கள். அது என்ன தினம்? பல வகையான பெயர்கள் கூட்டப்பட்ட ஒரு தினம். இது மின்பராக இருந்தாலும் பெயரை சொன்னால் தான் விளங்கும் என்பதால் சொல்கிறேன், வேலன்டைன்ஸ் டே. இன்னும் ஒரு பெயர் லவர்ஸ் டே. கண்ணியமானவர்களே, இன்னும் சிலர் இஸ்லாமிய ஆய்வாளர்கள் இந்த தினத்துக்கு வைத்த பெயர் இது யௌமு தினா, விபச்சார தினம். அது ஒரு சிலர் அப்படியும் ஆய்வு இருக்கிறார்கள், அதிகமாக நடக்கின்றது. அதுக்கு அரபியில யௌமுல் ஹுப் என்று அந்த வார்த்தையை பாவித்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். யௌமுல் அஷாக் சாதன தினம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வேலண்டைன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்று என்னவென்று கொண்டாடுகின்றவர்களுக்கும் தெரியாது, ரோஸ் கொடுப்பவர்களுக்கும் தெரியாது, ஐஸ்கிரீம் கேக் கொடுப்பவர்களுக்கும் தெரியாது, பார்ட்டிக்கு போபவர்களுக்கும் தெரியாது, பீச்சுக்கு போபவர்களுக்கும் தெரியாது, ரூம் போடுகின்றவர்களுக்கும் தெரியாது, தன்னுடைய பாவத்திலே மூழ்குகின்றவர்களுக்கும் தெரியாது. இந்த வேலண்டைன் என்பது யார், எவர், எது? நினைக்கிறோம் வேலண்டைன் என்றால் காதல், இல்லை. இது ஒரு நபருடைய பேர், இது ஒரு நபருடைய பேர், இது ஒரு மனிதன். சில வேலை தெரியலாம், தெரியாமலும் கொண்டாடலாம். மூத்தவர்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய பிள்ளைகளை தடுப்பதற்கு அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன். இவர் யார்? இவரோட அந்த காலத்தில் இருந்த ஒரு கிறிஸ்தவ மத குரு, ஒரு ஃபாதர், ஒரு ஃபாதராக கருதப்பட்டார். கண்ணியமானவர்களே, இந்த கிட்டத்தட்ட இப்பொழுது நாம் 2016 ஆண்டில் இருக்கிறோம். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு என்ற ஒரு கருத்து, 5 நூற்றாண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 269 ஆண்டு தொடக்கம் இந்த வரலாறு பேசப்படுகிறது கிறிஸ்துவுக்கு பின்னால். வேலண்டைன் என்பது யார்? இவரை முதலில் நான் சுருக்கமாக விளங்கப்படுத்திவிட்டு அவரை பற்றி விரிவாக விளங்கப்படுத்துகிறேன். அந்த காலத்தில் மாமா வேலை பார்த்தவர், சுருக்கமாக சொல்லிவிட்டு, கேவலமான ஒரு மனிதர், தெளிவாக சொல்லிவிட்டு சுருக்கம் இதுவே போதும். இவரை விளங்கப்படுத்துவதற்கு இது போதும். சகோதரர்களே, வாலிபர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, யுவதிகளே, நீங்கள் கொண்டாடுகின்ற தினம் அந்த காலத்தில் மாமா வேலை பார்த்தவருடைய தினம். போதும் விளக்கம், இது போதும். இதை விட நான் விளங்கப்படுத்த தேவையில்லை. கள்ளத்தனமாக மாமா வேலை பார்த்த ஒருவனுடைய பெயர், அதுவும் எங்கே? அவர்களுடைய மதஸ்தானத்துக்குள்ளே. மாமா வேலை எங்கே? அவர்களுடைய மதஸ்தானத்துக்குள்ளே. யாருக்கும் நான் பயப்படுத்தவில்லை. நீங்கள் தேடி பாருங்கள், நீங்கள் விக்கிபீடியாவில் தேடுங்கள், நீங்கள் வேண்டிய கூகுளில் தேடுங்கள், நீங்கள் வேறு வேண்டிய ஊடகங்களிலே, வேண்டிய வெப்சைட்களிலே தேடுங்கள். இவர் மாமா வேலை பார்த்தவர் என்ற முடிவு உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும். கள்ளத்தனமாக மாமா வேலை பார்த்தவர், காதலுக்கு சேர முடியாமல் தவிக்கும் ஜோடிகளை மதஸ்தானங்களுக்குள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக சேர்த்து விட்டவர். இவருடைய தினம் தான் நாளை மறுதினம். வேலண்டைன் என்பவர் விபச்சாரத்திற்கு இணைத்த மாமா வேலை பார்த்த புரோக்கர். இவரை எப்படியெல்லாம் கேவலமாக சொல்ல முடியும், அப்படி சொல்ல முடியும். இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். இவர் அந்த காலத்தில் இருந்தார் ஒரு அரசர், ரோமர்களுடைய அரசர், இத்தாலியுடைய தலைநகரம். அந்த அரசர் அந்த நேரத்திலே அந்த ரோமை கையாண்டவர்களுடைய மதம் சிலை வணக்கம், கிறிஸ்தவ மதம் அல்ல. இவர் கிறிஸ்தவர். யார் இந்த வேலண்டைன் சொல்லக்கூடியவர்? சென்ட் வேலண்டைன் சொல்லுவார்கள், வேண்டிய பேர் சொல்லுவார்கள், அவருடைய பேர் வேலண்டைன். அவர் வந்து கிறிஸ்தவர். அந்த அரசன் இவரை மதம் மாற்று நடவடிக்கையில் ஈடுபட்டார், முயற்சித்தார். இவர் மாறவில்லை. இவர் கிறிஸ்தவ மதத்தில் உறுதியாக இருந்தார். பின்னால் இவருடைய முடிவு தூக்கு போடப்பட்டது, தூக்கிலிடப்பட்டார். பல மோசமான அநாகரிகங்களை நான் சமூகத்தில் உருவாக்கினார். பெண்களை ஆண்களை முட்டிவிட்டார், சேர்த்துவிட்டார், விபச்சாரத்திற்கு தூண்டினார், அதற்கு ஒத்தாசையாக இருந்தார், நல்ல ஜோடிகளை ஒழித்து வைத்தார், மறைத்து வைத்தார், அதற்கு அறைகளை ஒதுக்கி கொடுத்தார், ரூம் போட்டு கொடுத்தார். இப்படிப்பட்ட கேவலமான ஒருவனுடைய தினத்தை தான் நாளை மறுதினம் கொண்டாடுவதற்கு எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களிடம் இன்று முதல் பணம் கேட்டு சண்டை அடைக்கிறது. அம்மா அப்பா ஒரு சண்டை பிடிக்க தயாராக இருக்கிறோம் இன்று முதல். ஏன் கிஃப்ட் வாங்கி கொடுக்க வேண்டும் என்னுடைய யாருக்கென்று தெரியும். இது ஒன்று. இன்னும் மிக இவர்களுடைய வரலாறு இதுதான் உறுதியான கருத்து. பல கருத்துக்கள் சொல்லியிருக்கார்கள், எத்தனையோ கருத்துக்கள், இதுதான் இடப்பட்ட உண்மையான உறுதியான கருத்து. இதைத்தான் அவர் அங்கே தூக்கிலிடப்பட்ட தினம்தான் பிப்ரவரி 14. எல்லா காவலர்களும் தூக்கிட்டு சாக வேண்டிய தினம். சுருக்கமதுதான் இவரை சரியாக பின்பற்றுகின்ற மதம் மதத்தை விட்டு வெளியே சென்று வாழ்கின்றவர்கள் இந்த தினத்தில் உண்மையான பக்தர்களாக இருந்தால் காதல் காதல் எல்லோருமே தூக்கில் சூசைட் பண்ண வேண்டிய தினம். காதல் ஜோடி சேருகின்ற தினம் அல்லாது அவருடைய டேட்டே சிலை. அவர் பார்த்த வேலை முடிந்து விட்டது, அவர் விபச்சாரத்தை தூண்டிவிட்டு போய்விட்டார். அவர் தூக்கிலிடப்பட்ட தினம் தான் பிப்ரவரி 14. தூக்கிலிடப்பட்ட தினத்தில் எப்படி நாம் பூ கொடுப்பது, எப்படி கிஃப்ட் கொடுப்பது, எப்படி தனிமையில் இருப்பது, எப்படி அந்நிய பெண்ணோடு விளையாடுவது, எப்படி அந்நிய ஆணோடு சுற்றுவது, நீங்கள்லாம் சூசைட் பண்ண வேண்டிய தினம். உங்களுடைய இந்த தினத்தை அறிமுகப்படுத்திய அந்த கிறிஸ்தவர்கள் சரியாக இதை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் எல்லோரும் சூசைட் பண்ண வேண்டிய தினம். தெளிவாக சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன். ஒழுக்கமான வார்த்தையில் தெளிவாக சொல்லிவிட்டேன். கேவலமான வார்த்தையால் வர்ணிக்கப்பட வேண்டிய திறம் அடக்கி வாசிக்கிறேன். கண்ணியமானவர்களே, அன்பு என்பது இஸ்லாத்தில் தடையா? இதைத்தான் நான் முன்னுரையாக முன்வைத்தேன். சந்தோஷத்தை கொண்டாடுவது, அன்பை வெளிப்படுத்துவது, ஒவ்வொருவரை பொறுத்து அன்பு வித்தியாசப்படும். ஆங்கில வார்த்தை நேரடிக்கிற அன்பு, அது மிக உச்சகட்டத்தில் தான் மற்ற சாவண்ணா சாணா இல்லைனாவை பாதிக்கிறோம். இந்த அன்பன்ற வார்த்தை கண்ணியமானவர்களே மனிதனுக்கு இருக்க வேண்டியது, இல்லாவிட்டால் மூமினே இல்லை என்று சொன்னார்கள். ஒருவர் நவியவர்கள் சேர குழந்தைகளை சின்ன பிள்ளைகளை முத்தமிட்டு கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அக்கரா இபுன் ஹாபித், அக்கரா என்பவர் நபியிடம் கேட்டார், யார் சொல்லுங்களா, நீங்கள் சின்ன பிள்ளைகளோடு இவ்வளவு இரக்கமாக கொஞ்சி விளையாடுகிறீர்களா? நாங்கள் என்றால் எப்படி முத்தமிடுவதில்லை, எங்களுடைய பேர குழந்தைகளை பிள்ளைகளை கொஞ்சி விளையாடுவதில்லை என்று கொஞ்சம் ஆச்சரியமாக கேட்டார். நபியவர்கள் பாவித்தார்கள், உன்னுடைய உள்ளத்திலிருந்து அன்பை கலத்தி விட்டான் அல்லாஹ் என்றால் நான் என்ன செய்ய? அன்பென்பது மனிதனுக்கு தேவை. யாரோடு எப்பொழுது எப்படி எந்த அளவு, இதுதான் நமக்கு கட்டாயம். தாயோடு காட்டுகின்ற அன்பு வித்தியாசம், பிள்ளையோடு காட்டுகின்ற அன்பு வித்தியாசம், மனைவியோடு காட்டுகின்ற அன்பு வித்தியாசம். மகரமான பெண்கள் சொந்த சாச்சி மாமி அதே போன்று உம்மம்மா வாப்பம்மா இப்படியானவர்களோடு காட்டுகின்ற அன்பு வித்தியாசம். மகரம் இல்லாத பெண்களோடு நமது இஸ்லாத்தில் உள்ளவர்கள் என்ற பொதுவான ஒரு அன்பு இருக்க வேண்டுமே தவிர, அவர்களோடு தனிமையில் வைக்கின்ற அன்பு ஹராம், அவர்களை தனிமையாக பார்த்து ரசிக்கின்ற அன்பு ஹராம், அவர்களோடு தனிமையில் செக் பண்ணுகின்ற அன்பு ஹராம், அவர்களோடு தனிமையாக செல்பி எடுக்கின்ற அன்பு ஹராம், அவர்களுக்கு தனியாக மெசேஜ் அனுப்புகின்ற அன்பு ஹராம், அவர்களுக்கு கண்ணியமான அந்தந்த தினங்களில் அந்தந்த காடுகளை அந்தந்த விஷயங்களை பண்ணுகின்ற அன்பு ஹராம். அந்நிய பெண்களோடு நாம் அன்பை தனிமைப்படுத்துவது ஹராம். இந்த தினத்தில் வாழ்க்கையிலே இந்த தொடர்பு இல்லாதவர்களை கூட இந்த தினத்தில் இதை அனுபவியுங்கள், அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை நரகத்தை நோக்கி செலுத்துங்கள் என்றுதான் அந்த மாமா வேலை பார்த்த வெலண்டைன் ஏற்படுத்திவிட்டு போய்விட்டான். அந்த கேவலமான தொழிலுக்கு அவனுக்கு கிடைத்த முடிவு தூக்கிடப்பட்டு கொல்லப்பட்டான். அந்த தினம்தான் 14. சரி, இஸ்லாத்தின் பார்வையில் இந்த தினம் எப்படிப்பட்டது, கொண்டாட முடியுமா? முடியாது. சொந்தம் மனைவியாக இருந்தால் கூட, சொந்தம் மனைவியாக இருந்தால் கூட இந்த தினத்தில் அதற்காக ஒரு கிஃப்டை நீங்கள் வாங்கி கொடுத்தால் சொந்த மனைவியை கூட ஒரு அந்நிய பெண் போன நடத்துகிறீர்கள். மனைவிக்கு தானே வாங்கி கொடுத்தேன், ஏன் மற்ற நாளில் உங்களிடம் பணம் இருக்கவில்லையா? மற்ற நாளில் மனைவிக்கு அன்பளிப்பு கொடுப்பது ஹராமா? ஒவ்வொரு நாளும் அன்பளிப்பு கொடுக்கிறீர்கள், நாளை மறுதினமும் செயல்படி கொடுக்கிறீர்கள், வேறு விடயம். அந்த தினத்துக்கு மாத்திரம் மனைவிக்கு கார்டு வாங்கி அதிலே எழுதி அதிலே ஏதாவது வெளிநாட்டில் இருக்கின்ற கணவர் ஏதாவது மெசேஜ்களை கிரியேட் பண்ணி அல்லது வெளிநாட்டில் இருக்கின்ற மனைவி கணவனுக்கு அல்லது தூரத்தில் இருக்கின்றவர்கள் இப்படியானவர்கள் இந்த தினத்தில் பரிமாறிக்கொள்வது ஹலாலான மனைவியை கூட கொஞ்சம் ஒதுக்கி பார்க்கின்ற செயல். மனைவிக்கு அன்பளிப்பு என்பது ஒவ்வொரு நாளும், மனைவிக்கு அன்பளிப்பு என்பது ஒவ்வொரு நிமிடமும். மனைவிக்குரிய ஆசை வார்த்தைகள், ஹலாலான அல்லாஹ்வுக்கு மாறுபாடு இல்லாத அன்பு வார்த்தைகள் தினமும். அது இஸ்லாம். அடியவர்கள் கூட மனைவிமாரோட அழகான வார்த்தைகளை பாவித்திருக்கிறார்கள், அன்பாக பேசியிருக்கிறார்கள், விளையாட்டுத்தனமாக நடந்திருக்கிறார்கள் மனைவிமாரோடு. எந்த பெண்களையும் நபியவர்கள் ஹேண்ட்ஷேக் பண்ணியது கிடையாது. எந்த பெண்ணோடும் முசாபஹா, இதற்கு ஆங்கில வார்த்தைதான் ஹேண்ட்ஷேக், கைகலப்பு, கை கொடுப்பது. எந்த பெண்களையும் மனைவிமாரை தவிர எந்த பெண்களோடும் கண்ணியமானவர்களை நபியவர்கள் முசாபஹா செய்தது கிடையாது என்று சஹாபாக்கள் அடித்து சொல்லியிருக்கிறார்கள். மார்க்கத்தில் எந்த துறையில் முன்னேறியவராக இருக்கிறார் நான் ஒரு விடயத்தை சொல்லிவிடுகிறது. நான் இதை நீங்க நிதானமாக விளங்க வேண்டும். நீங்க நிதானம் இல்லாமல் விளங்கினால் என்னை சந்தித்து விளங்க வேண்டும். மார்க்கத்தில் யார் எந்த அளவு முன்னேறினாலும் அந்நிய பெண்களோடு கைலாக செய்ய முடியாது. நீங்கள் அவர்களுக்கு ஓதி பார்க்கலாம், மேற்கை செய்யலாம், நூல் கட்டலாம், என்ன செய்தாலும் அந்நிய பெண்ணை தொட முடியாது. நீங்கள் சர்டிபிகேட் வைத்தியர்கள் அல்ல. நீங்கள் செய்வது மார்க்கானுஷ்டானத்திலே குரான் சிக்கலை கொண்டு வைத்தியமா? நீங்கள் சட்ட ரீதியான வைத்தியர் அல்ல. சட்ட ரீதியான வைத்தியர் கூட எந்த இடத்துக்கு மருந்து போட வேண்டுமோ அந்த இடத்தை மாத்திரம்தான் தொட முடியும், அந்த இடத்தை மாத்திரம்தான் பார்க்க முடியும். வயிற்றிலே உள்ள ஆபரேஷனுக்கு முழு ஆடையை அகற்ற வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. அந்த இடத்தை மாத்திரம்தான் திறந்து கொடுக்க வேண்டும். எனவே அந்நிய பெண்களோட கைதாக செய்வது, ஓதி பார்ப்பது, தடவி விடுவது கிடையாது. எவ்வளவு பெரிய நீங்கள் மார்க்கத்தில் முன்னேறிய அந்த வார்த்தையை பாவித்தால் நீங்கள் வேறு மாதிரி யோசிப்பீர்கள். யாராக இருந்தால் இப்படி மார்க்கத்தில் கூட இருக்கும் பொழுது இந்த தினத்தில் எப்படி, இந்த தினத்தில் எப்படி தனிமைப்படலாம்? பெற்றோர்களுக்கு வழிவகுத்தால் அந்த வேலண்டைனுடைய வேலையை நீங்கள் பார்ப்பவர்களாக மாற மாட்டீர்களா? பெற்றோர்கள் பிள்ளைகளை மிட் நைட் வரைக்கும் சுத்தவிட்டால் சுதந்திரம் தானே, அவர்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடாது. அவர்கள் சீனேஜில் உள்ளவர்கள், 13 தொடக்கம் 19 வரைக்கும் உள்ளவர்கள் என்று அந்நியர்களுடைய கலாச்சாரப்படி நீங்கள் சுற்றவிட்டால் அந்த வேலண்டைனுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. உங்களுடைய இரத்தத்துக்கு நீங்கள் மாமாவேனை பார்க்கிறீர்கள். மன்னிக்க வேண்டும், கவலையோடு சொல்கிறேன். சுத்தமான அராசிக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். எனவே வாலிபர்களே, எத்தனையோ நிகழ்வுகளை கேள்விப்படுகிறோம். அந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் இத்தனை பேர் மரணம், இந்த தினத்தில் இத்தனை பேர் மரணம், இந்த தினத்தில் இத்தனை பேர் மரணம், இந்த தினத்தில் இந்த நிலைமையில் நீங்கள் அங்கு மரணித்தால் உங்களுடைய மையத்தை கூட மக்கள் சொல்ல வருவார்களா? உங்களுக்கு இப்படி யாராவது அனைவரை கண்டு அந்த பெண்தான் உங்களுக்கு கிடைப்பார் என்று எழுதி தரப்பட்டிருக்கிறதா? வேறொருவர் உங்களுக்கு பொன் தருவதற்கு முன் வருவாரா? எதிர்காலம் நாசமாகிறது. இந்த தொடர்பு, இந்த தினத்தை மாத்திரம் நான் குறிப்பிட்டு பேசவில்லை, இந்த அந்நிய பெண்ணோடு உள்ள தொடர்பு, பேஸ்புக் பேஸ்புக்கு 12 வயது கண்ணியமானவர்களே, இந்த பேஸ்புக் தான் இன்று பத்தினி பெண்களை கூட காதலியாக உபசாரியாக மாற்றுகிறது. பத்தினியான ஒழுக்கமுள்ள ஓலவன் வரைக்கும் பெற்றோருடைய கட்டுப்பாட்டில் இருந்த மாணவனை கூட, ஒழுக்கமான ஆம்பளை பிள்ளையை கூட இந்த பேஸ்புக் தான் கெட்டவனாக மாற்றுகிறது. மிக கசப்பாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பேஸ்புக் வரலாறு தெரியுமா? கைவக்கமுடன் சொல்லி இருக்கலாம், ஞாபகப்படுத்துகிறேன். அதனுடைய பின் வரலாறு கேவலமான பேஸ்புக்கை நாம் தீனுக்கு பாவிக்கிறோம், ஜாவாவுக்கு பாவிக்கிறோம் என்று சொல்கிறோம். ஜாவாவோடு நிறுத்தினால் பரவாயில்லை, ஆனால் ஜாவாவுக்கு பேஸ்புக் இல்லாமல் ஜாவா செய்ய முடியாது என்று நீங்கள் சொன்னால் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி என்ன உத்தக காலத்தில் ஜாவா நடக்கவில்லையா? அபூ சுஃப்யான் இஸ்லாத்துக்கு வரவில்லையா? நபியை கொல்ல வந்த உங்களில் அவன் பேஸ்புக் உண்மை இஸ்லாத்துக் கொண்டார்கள். நபிக்கு நஞ்சி நஞ்சி பூசிக்கொண்டு வாழை தூக்கி கொண்டு வந்த உமர் பேஸ்புக் மூலம் இஸ்லாத்துக்கு வந்தார். நபியவர்களுக்கு கொள்வதற்கு கண்ட்ராக்ட் கொடுத்து அனுப்பிய சஃப்வான் பேஸ்புக் மூலம் இஸ்லாத்துக்கு வந்தார். பேஸ்புக் மூலம் எத்தனை பேரை இஸ்லாத்துக்கு எடுத்தீர்கள்? பேஸ்புக் மூலம் எத்தனை பேரை உண்மையான மூமின்களாக மாற்றினீர்கள்? பேஸ்புக் மூலம் எத்தனை பேரை இஸ்லாத்துக்குள் வரவழைத்தீர்கள்? இஸ்லாத்திலிருந்து வெளியே அனுப்பினீர்கள் என்றால் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இஸ்லாத்தை விட்டு வெளியே அனுப்பினார்கள் என்றால் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இஸ்லாத்துக்குள் பேஸ்புக்கை பார்த்து வந்தேன் என்று சொல்பவர் ஒருவரை காட்டுங்கள். எனவே தாவா செய்வதற்கு இப்படி கேவலமான ஒரு மீடியாவை நீங்கள் பாவிக்க வேண்டாம். என்ன, ஒரே சகனில் நீச்சம்பளம், ஆட்டிறைச்சி, மாட்டு இறைச்சி செஞ்சு நாலுகாலுடைய இறைச்சியும் ஒரே சகனில் கிடைத்தால் அந்த சகனில் ஈச்சப்பழம் சாப்பிடுவீர்களா? ஒரு சகன் வருகிறது, ஒரு பார்சல் வருகிறது, ஈச்சப்பழமும் இருக்கிறது, மாட்டிறைச்சியும் இருக்கிறது, ஆட்டிறைச்சியும் இருக்கிறது, நாலுகால் உடைய இறைச்சியும் அதே சகனுக்குள், அந்த சகனிலிருந்து ஈச்சப்பழத்தை சாப்பிடுவீர்களா? நாங்கள் ஈச்சப்பழம் தான் சாப்பிடுகிறோம் என்று சாப்பிடுவோமா? அதே போன்றுதான் பேஸ்புக். இங்கே தாவா, இங்கே காபத்துல்லா, இங்கே மஸ்ஜிது நபவி, இங்கே குரான், அடுத்த பேஜில் நிர்வாணம். இங்கே இஸ்லாம், அங்கு ஹாலிவுட். இங்கு ஈமான், இங்கு பாலிவுட். இங்கு கொள்கை அக்கீதா, அங்கு மொழிவுட். சொல்லிக்கொண்டே போ. ஒரே சகனிலே 4 கால் இறைக்கி வந்தால் அந்த சகனில் சந்தன் தண்ணி கூட குடிக்க மாட்டோம். இருந்தார். எனவே பேஸ்புக்கில் படித்தார், என்ன வர்றாரு, இரண்டு இந்த நோய் பிடித்தவர்கள், இந்த நோய் நாளை மறுபெரும் கொண்டாட இருக்கின்ற நோய். கண்ணியமானவர்களே, நான் வெளிப்படையாக என் நண்பர்களை பார்த்து பேசுகிறேன், இது நீங்கள் அந்நிய மதத்தை மதிக்கின்றது, அந்நிய மதத்தை மதிக்க கொள். இன்னும் ஒரு கருத்து இருக்கிறவர்களுடைய, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கிறது. பயிற்சியாக முடிக்க போகிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கிறவர். மழைக்கு ஒரு தெய்வம், வெயிலுக்கு ஒரு தெய்வம், சந்தோஷத்துக்கு ஒரு தெய்வம், கவலைக்கு ஒரு தெய்வம், அன்புக்கு ஒரு தெய்வம் இருக்கிறது. அன்புக்கு ஒரு தெய்வம், அன்பை உண்டு பண்ணுவது அந்த தெய்வம். அந்த தெய்வத்துடைய ஞாபகார்த்த தினமாகவும் இவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். எனவே அந்நிய மதத்தவர்கள் கொண்டாடுகின்ற தெய்வத்துடைய தினம் தான் அந்த தினம். இப்பொழுது நாம் முஸ்லீமாக இருக்கோம், அந்த தினத்தை கொண்டாடினார். அந்நிய தினத்தில் அன்புக்கன்றுடைய தெய்வத்தை ஞாபகம் ஊட்டும் தினம், மரியாதை செய்யும் தினம். கொள்கை ரீதியாக மிஸ்நாட்டுக்கு அப்பாற்பட்டது. இரண்டு ஜோடிகள் இல்லாமல் பிரிந்து விட்டார்கள், அதை மிஸ் ஆகி விட்டார்கள். எப்பொழுது 2004 உருவாக்கப்பட்ட அந்த காலப்போக்கு, அவரே இப்பொழுது அந்த பெண்ணை தேடி அலைகிறார். என்னுடைய இந்த பெண்ணை நான் பிரிந்து விட்டு கான்டாக்ட் நம்பர் கிடையாது, அவள் எங்கிருக்கான் தெரியாது. ஒரு பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற வாலிபரும் யுவதி தேடி தேடி பார்த்து அவளை கண்டுபிடிப்பதற்கு சிறந்த ஒரு சோசியல் மீடியா தான் பேஸ்புக். எனவே பேஸ்புக்கு பின்னாலும் இருப்பது இந்த கேவலமான காதல் என்றால் இதை எப்படி நல்லதுக்கு பாதிக்கிறோம் என்று பேசிக் கொள்கிறோம். பேஸ்புக்கு பின்னாலும் இருப்பது இந்த கேவலமான காதல் தான், அவருடைய பேச்சுக்கும் இந்த காதல் தான். இது ஒரு கருத்து, இன்னொரு அரபு கிதாபில் நான் பார்த்து உறுதிப்படுத்தி விட்டு பேசுகிறேன். வேறு வேறு காரணிகளும் இருக்கலாம். அவன் பணக்காரனாகிவிட்டார், ஆயிலே அவருடைய பணம் பெறுகிறது, நம்முடைய பணம் அழிகிறது, நமக்கு சொந்த புக் கிடையாது ஆனால் ரீலோடுக்கு பணம் இருக்கிறது, நமக்கு டியூஷனுக்கு ஃபீஸ் கிடையாது ரீலோடுக்கு பணம் இருக்கிறது, நமக்கு சொந்த வீட்டு சொந்த வீடு கூட கிடையாது ரீலோட் பண்ணுகிறோம், கரண்ட் பில் கட்ட வசதி இல்லை ரீலோட் பண்ணுகிறோம், லைட் பில் வாட்டர் பில் கட்டுவதற்கு வசதி இல்லை ரீலோட் பண்ணுகிறோம், மதரசாவில் ஓதுகின்ற பிள்ளைக்கு உஸ்தாதுக்கு ஃபீஸ் கொடுக்க 300, 400, 500 ரூபாய் இல்லை ஆனால் ஆயிரக்கணக்கிலே ரீலோட் பண்ணுகிறோம், டேட்டா பாதிக்கிறோம், இன்டர்நெட் பாதிக்கிறோம். நாம் ஏழையாகிறோம், பேஸ்புக்கை ஆரம்பித்தவன் பணக்காரனாகிறான். நாம் ஏழையாகிறோம், சொப்பையாவுடைய மைக்ரோசாப்டுடைய ஓனர் உலக